الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة واجر كريم صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் இணை துணையற்றவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து நமது உயிரிலும் இணைய ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லா உடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்துக்காஃபுடைய நியத்துடன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்குடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் வெற்றி தோல்வி சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களிலே உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கைகளை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல் என்ற கட்டளைகளை அவ்வப்பொழுது எடுத்து நடந்து தன்னுடைய வாழ்க்கையில திருப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளுமாறும் நாள மறுமையில உயர்தரமான வாக்களிக்கப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளுக்கும் சுவர்க்கத்துக்கும் தகுதியாகுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாகவே கூறுகிறது, யாருக்கு பிரயோஜனம் இந்த குர்ஆனின் மூலமாக ஏற்படும்? குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பல வயதுகளை கொடுத்துட்டது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய வாலிபன், சிறுவன், வயோதிபன், நடுத்தர வயதுடையவர்கள் இவர்களுடைய வயதுக்கேற்ப வாழ்க்கையில் குர்ஆன் இவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனாலும் அதனுடைய போதனைகளை நாம் வகைப்படுத்தல்ல, ஆராய்ச்சி செய்யல, அது எந்த வாழ்க்கையில எந்த கட்டத்தில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு கொள்ளல்ல. இதனால அந்த குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில எந்த பிரகாசத்தையும் படைக்கல்ல. குர்ஆனுடைய நிபந்தனை ஆரம்பத்தில் நான் ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாகவே சொல்லிவிட்டார். எல்லோருக்கும் பரிச்சயமான ஆயத்து தான் சூரா யாசீன். நிதமும் ஓதிரும் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா துந்திரு மனிதபா திக்ர வஹஷியர் ரஹ்மான பில் கைப். நபியே, நீங்கள் யாருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், நீங்கள் யாருக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது, நால மறுமையில உங்களுடைய கண்கொள்ளா காட்சிகள் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்தவைகள் அனைத்தும் இந்த உலகத்தில் இல்ல, நால மறுமையில தான் இருக்கின்றது என்று நீங்கள் தோல்வியுறும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வினைகளையும், நீங்கள் வெற்றி பெறும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயான் செய்கிறான். இவைகள் எல்லாமே யாருக்கு பிரயோஜனம் அளிக்கும்? உங்களுடைய இந்த எச்சரிக்கை யாரை நேர்வழிப்படுத்தும்? இன்னமா துந்திரு மனிதபா திக்ர, இன்னமா என்ற இந்த வார்த்தை இருக்குது, இது ஹஸ்ருடைய வார்த்தை, அதுக்கு அங்கால ஒன்றுமே கிடையாது. இவ்வளவு தான், இவன்களுக்கு தான் அது பிரயோஜனம் அளிக்கும். இன்ன ஆணுக்கு இன்ன பெண்ணுக்கு பிரயோஜனம் அளிக்கும்,
அந்த நிபந்தனையை பிழைக்கக்கூடியவர்களுக்கு இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அல்ல ஆணித்தரமாக சொல்கிறான். இந்த இன்னமா என்ற வார்த்தையின் மூலமாக யார் மனிதபா ஜிக்ர் இந்த குர்ஆனை பின்பற்றி வஹஷியர் ரஹ்மான பில் கைப் மறைமுகத்தில மறைவான சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் பிரயோஜனம் அளிக்கும். நீ குர்ஆனை பின்பற்றி மறைவான நேரத்தில் கைபுல அல்லாஹ் பயப்படுங்கள். இந்த கைபுல அல்லாஹ் பயப்படுவது எனும் பொழுது ரெண்டு விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஒன்று, நாம் தனிமையில் இருக்கும் பொழுது, நாம் தனிமையில் இருக்கும் பொழுது ஏண்ட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய போதனைகள் பரிணமிக்கின்றதா, நான் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள் என்னை பயமுறுத்துகிறதா. இரண்டாவது, கைபியத்தான விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லா அதன் பேரில் தான் ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட்டு நிம்மதியாக அவர்களின் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு பாரம் கொடுத்துவிட்டு விடை பெற்று சென்றார்கள். இந்த மார்க்கத்தினுடைய பொறுப்பை அவருடைய சிரத்தின் மீது சுமந்தார்கள். அவர்கள் அனைவருமே மறைவான விடயங்களை அந்த அளவுக்கு நம்பியிருந்தார்கள். மட்டுமல்ல, மறைவில் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகள்ல பயமும் இருந்தது. இந்த ரெண்டு கருத்தில் கிரியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பூர்ணத்துவம் பெற்றிருக்கின்றோம்? ஒன்று, மறைவானவற்றின் மீது எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு பயம் இருக்குது? நரகத்தை அல்லாஹ் பயன் பண்ணிருக்கின்றான், இன்னஹா லலா, அந்த நரகம் லலா என்பது நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா, உங்களுடைய மண்டை ஓட்டுல இருந்து முழுமையாக உயிரோடு இருக்கும் பொழுதே தோலை உரித்து எடுக்கும் அந்த நரகம். யாரெல்லாம் புறம்புது காட்டி புறக்கணித்து அதனை விட்டு ஓடுகின்றார்களோ அவர்களை அது அழைக்கும், அது அப்படியே அவர்களை பறித்து எடுக்கும். இந்த நரகம் அல்லாஹ்வுடைய தெய்வியத்தை எங்களுக்கு முன்னால பறைசாட்டுகிறது. நான் இருக்கிறேன், நீ நாள மறுமையில எங்கள் ரப்புக்கு தெய்வியத்தான விடயங்களிலே அச்சம் கொண்டு பயம் கொண்டு தனிமையில் இருக்கும் பொழுதும் அவனை நினைத்து செயல்பட இல்லண்டா, உன்னை நான் சிகிச்சை செய்வேன். குலமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், உன்னுடைய தோள்களை உருக்கி ஊனமாக வடிக்க செய்வேன். வேதனை தாங்க முடியாது, அலறுவாய் கதறுவாய், யாராலும் உனக்கு எந்த விதமான விமோசனத்தையும் அளிக்க முடியாது. அவைகள் ஊனமாக வடியும் பொழுதெல்லாம் மேலும் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக புதிய தோள்களை உண்டு பண்ணுவேன். நான் நரகத்தை பற்றி உங்களுக்கு முன்னால சொல்ல வரல்ல சகோதரர்களே, இப்படி ஓரிரு ஆயத்துகள் அல்ல, அல்லாஹ் அதிகமான விடயங்களை தெளிவுபடுத்துகின்றான். என்னுடைய மறைமுகமான அந்த உலகம், இதனை பற்றிய பயம் போன்ற உள்ளத்துல எந்த அளவு இருக்கிறது? அந்த பயம் இல்லாத உனக்கு குர்ஆனில் ஒரு ஆயத்துக்கூட பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. என்ற துனியாவுடைய வாழ்க்கைக்கு பின்னால முதலாவது தங்கும் இடம் அந்த கபர் அறை, அது ஒன்று சுவனத்தின் பூஞ்சோலையா இருக்கும் அல்லது நரகத்தின் படுக்கொலையா இருக்கும். இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் பழைய கதை, பழைய வார்த்தைகள். சலிக்குதில்ல, செலுக்கிதில்ல, பலிக்குதில்ல கனிவான சகோதரர்களே, இதனால் பட்டும் படாமலும் நானும் நீங்களும் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அறிவெல்லாம் பறிக்கொடுத்து விட்டோம், திதறுண்டு போய்விட்டது. ஆனால் ஆரம்பத்தில் அல்லாவை பயந்தவர்கள், மறைவானவற்றை பயந்தவர்கள், மறைவான நேரத்தில் தெய்வியத்தான சந்தர்ப்பத்தில் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாவை பயந்தவர்கள், அவர்கள் தான் புத்திசாலிகள். இன்னலில்லாஹி இபாதன் ஃபுத்தனா, அந்த புத்திசாலிகள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வுக்குரிய புத்திசாலிகளாக இருக்கணும். இன்றைக்கு உலகம் முழுக்க எங்களை பறைசாட்டது, நாங்கள் புத்திசாலிகள், மாளிகைகளை எழுப்பி விட்டாரு, தன்னுடைய நிர்வாகத்தை செவ்வனை செய்து விட்டாரு, ஊருல பிரகாசங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றாரு, மாபெரும் புத்திசாலி என்று அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றாலும் இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய மறதியில் செய்யப்படுகின்றது. இவனுக்கு மடையர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொல்வார்களே தவிர அல்லாஹ்வுடைய முறைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைமையில எதுவெல்லாம் நீங்கள் சாதிக்கின்றீர்களோ அவைகளுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது. சில நேரம் துனியாவுல உங்களுக்கு எதுவும் கிடைத்து விடலாம், ஆனா நாளை மறுமையில நீங்கள் நஷ்டவாளிகள். அல்லாஹ் இதனை தான் எங்களுக்கு தட்டி எழுப்பி கூறுகிறான், புத்திசாலிகளாக மாறிடுங்க. எனக்கென்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த புத்தியை சீரான முறையிலே பெற்றுக் கொள்வதற்கு மேற்கொண்டு விதிமுறை என்ன, துனியாவுக்கு தலாக் சொன்னார்கள். துனியாவை ஒரு மனைவியாக சித்தரிக்கப்படுகின்றது. அந்த துனியா என்ற மனைவிக்கு விவாகரத்து கொடுத்தார்கள், தலாக் சொன்னார்கள். வஹாபுல் ஃபிதனா, இரண்டாவது புத்திசாலிகள் செய்த அந்த வேலை, அவர்கள் ஃபித்னாவை பயந்தார்கள். துனியாவுக்கு தலாக் கொடுத்து ஃபித்னாவை பயந்தார்கள். மூன்றாவது நலரு ஃபீஹா, அந்த துனியாவுடைய ஒவ்வொரு இன்பங்களையும் ஆழ்ந்து தன்னுடைய சிந்தனையை செலுத்தினார்கள். தலைமைத்துவம், பட்டம், பதவி, பணம், செல்வம், ஆண்கள், பெண்கள், தங்கம், வைரங்கள், ஓடும் நதிகள், நந்தவனங்கள், அலைமோதும் கடல்கள் மற்றும் உண்டான சொத்து செல்வங்கள், இவைகள் அனைத்திலுமே ஆழமாக தன்னுடைய சிந்தனையை செலுத்தினார்கள். செலுத்தி அவர்கள் ஃபலம்மா அலிமு, ஒரு அறிவை அடைந்தார்கள். இன்றைக்கு என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் துனியாவுடைய மோகம் குடிக்கொள்ளும் காலமெல்லாம் ரஹ்மானை நானும் நீங்களும் பயப்படவும் மாட்டோம், அவனுடைய குர்ஆனை பின்பற்றவும் மாட்டோம். துனியாவில் தான் வாழணும், அதற்கு தலாக் சொல்லி சாத்தியமாகுமா, இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயமா என்று எண்ணங்களும் கேள்விக்கடைகளும் பொங்கியலும். சகோதரர்களே, எங்களை விட துனியாவை அனுபவித்தவர்கள் தான் முன்னோர்கள். சலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், அவர்களுக்கு இருந்த சொத்து செல்வங்கள் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்கல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற செல்வந்தன் இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. அவர்களுடைய வருகையே உலகத்துக்கு அருட்கொடைத்தான். அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்க ஒரு ஏழையாக இருந்தீங்க, நான் உங்களை செல்வந்தனாக ஆக்கினேன், நான் உங்களை செல்வந்தனாக ஆக்கினேன். அல்லாஹ் யாரை செல்வந்தன் என்று சொன்னாரோ அவரை போன்ற ஒரு பெரும் செல்வந்தன் யார் இருக்க முடியும்? அவர்களை முழு உலகமும் சேர்ந்து ஏழையாக்க விரும்பினார்கள். முடியல்ல, நபியே வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹஜ்ஜிஸ், நியமத் கொடுக்கப்பட்ட ஒருவர் நீங்க, அந்த நியமத்தை பத்தி இந்த மக்கள் இடத்துல பறைசாட்டுங்க, சொல்லுங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் ஏழ்மையை தேர்ந்தெடுத்தார்கள், ஏழையாக வாழ்ந்தார்கள். ஏன்? எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை இருக்கணும், நான் ஒரு செல்வந்தனாக வாழ்ந்துவிட்டு தாம்பியமாக வாழ்ந்துவிட்டு போனா அந்த ஏழைக்கு போகும் காலம் என்ன? அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது, அதனால நான் ஏழ்மையை தேர்ந்தெடுக்கின்றேன் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நாயகத்தை பின்பற்றுவதன் மூலமாக நீ உயர்ந்து கொண்டே செல்வாய், துன்யாவிலும் ஆகிராவிலும் உனக்கு கண்ணியங்களும் அந்தஸ்துகளும் கிடைத்துக் கொண்டே போகுமே தவிர அது ஒரு நாளும் குறைய மாட்டாது. இன்று அவருடைய வழிமுறைகள் இல்லாமல் எதையெல்லாம் நானும் நீங்களும் சமீபித்துக் கொண்டிருக்கின்றோமோ அவைகள் வெறுமனே சொற்ப காலத்துக்குரிய இன்பங்கள், மௌத்துக்கு பின்னால நரகத்தை தயாரிக்கக்கூடியவைகள். மனைவி இடத்துல செல்லும் கணவனுக்கு இறை சிந்தனை கிடையாது, பிள்ளைகளை பராமரிப்பவனுக்கு அவர்களை எந்த வழியிலே நெறிப்படுத்த வேண்டும் என்ற அறிவு கிடையாது. இன்றைக்கு தொழிலுக்காக விரைந்து செல்பவன் அல்லாஹ்வுடைய எத்தனையோ கட்டளைகளை புறக்கணித்து விட்டான்.
காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஆபீஸ்ல உட்கார்ந்து கதிரையை சூடாக்கி விட்டு நாங்கள் தான் உலகத்துல பிரகாசம் படைக்கப்பட்டவர்கள் என்று பேரம் பேசக்கூடியவன் எல்லாம் சகோதரர்களே அறிவிழந்தவன், மதியிழந்தவன், அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உண்மையான நண்பர்கள், உண்மையான மூமின்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. ஒன்றத்துல உண்மையான ஈமான் இருக்குதா? உண்மையான நாள மறுமையுடைய நம்பிக்கை இருக்குதா? மறைமுகமான விஷயங்களுடைய உறுதிப்பாடு யக்கீன் உன்னிடத்துல நிஜமும் இருக்கின்றதா? அந்த சிந்தனையில்தான் உன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றாயா? உனக்கு நான் தார வெகுமதியை பார், யுக்ரிஜுஹும் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருள்ல இருந்து உன்னை பிரகாசத்தின் பக்கம் எடுத்து செல்கின்றேன். சிந்தனையை ஊட்டுகிறாள் இல்ல மனைவி, நாளை மறுமைக்கு நான் செல்ல வேண்டும். சிந்தனை ஊற்றுகிறார் இல்ல மனைவி, ஏண்ட ரப்பை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். சிந்தனை ஊற்றுவதில்ல ஏண்ட பிள்ளைகள், நாங்கள் குடும்பத்தோட சுவனத்திலே வீட்டிருக்க வேண்டும். இவைகள் அனைத்துமே இருள் தான். கடையில உட்கார்ந்து கொண்டு உனக்கு இறை சிந்தனை வரலையா? அது ஒரு இருள். நோட்டுகள் வந்து சேர்வது உன்னுடைய உள்ளத்துக்கு பூரிப்பாக இருக்கும் என்றாலும் அது ஒரு இருள். மறதியிலே ஏற்படக்கூடிய இவைகளுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் கிடையாது. பாடசாலைக்கு செல்கின்றார் மாணவர், அவருடைய லுகார் தொழுகை கலாவாகின்றது. பாடசாலையை விட்டு வருகின்றார், முழு சிந்தனையும் அடுத்து வகுப்புக்கு செல்ல வேண்டும், கிளாஸுக்கு செல்ல வேண்டும். அவருடைய தொழுகை பாலா போகின்றது. உன்னுடைய படிப்பின் ஊடாக எதிரை சாதிக்க போகின்றாய்? துனியாவை அனுபவிக்க போகின்றாய்? அல்லாஹ்வுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவான் என்றாலும் அல்லாஹ்வுடைய சாபத்துடனும் கோபத்துடனும் அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை போல உன்னை பராமரிக்கிறான். எங்கு சென்றது சிந்தனைகள்? இவைகள் எல்லாமே சகோதரர்களே அந்த ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனை இல்லாமல் நடப்பதின் காரணமாக இவர்களுக்கு குர்ஆனில் போதனைகள் நீங்கள் செய்த போதிலும் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. அதனால் விட்டுவிடுங்க. இவர்களுக்கு போதனை செய்வதை நீங்கள் யாருக்கு அவைகளை வலியுறுத்த வேண்டும்? இன்னமா துந்திரு மனிதபா ஜிக்ர் வஹஷியர் ரஹ்மான பில் கை, தைவியத்தான விடயங்கள்ல அல்லது தான் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாவை யார் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் நீங்க இந்த எச்சரிக்கைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்கின்றான், கரீம், இவர்களுக்கு மக்ஃபிரா என்ற என்னுடைய மன்னிப்பு இருக்கின்றது, கண்ணியமான கூலி இவர்களுக்கு இருக்கின்றது. இவர்களுக்கு கண்ணியமான கூலி இருக்கிறது. கண்ணியமான கூலி அது உலகத்திலும் கிடைக்கும், நாளை மறுமையிலும் கிடைக்கும். இந்த ரெண்டையும் மறதியில போட்டுவிட்டு நாங்கள் எதுவெல்லாம் செய்கின்றோமோ அதற்கு கிடைக்கப்படக்கூடிய கூலி அது கேவலமான கூலி. அவர்களுக்கு நொம்பலமான வேதனையும் இருக்கின்றது. இதனால் கனிவான சகோதரர்களே, நாங்க துனியாவுக்கு தலாக் சொன்னவர்களாக மாறிவிட வேண்டும். அப்படின்னா ஆடைகளுடைய மோகம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதற்காக தங்களான துணியை அணிய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லல. அதற்காக தன்னுடைய வறுமையை மற்றவனுக்கு காட்டு என்று இஸ்லாம் சொல்லல. வகவையான சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்துல வரக்கூடாது. அதற்காக உன்னிடத்துல பணம் இருக்கும் பொழுதும் நீ மிகவும் இழிவான சாப்பாடுகளைத்தான் உண்ட வேண்டும் என்றும் இஸ்லாம் கூறல்ல. அடைத்திலும் நடுத்தரத்தை கையாள வேண்டும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பாடை விரும்பினால் உட்கொள்வார்கள், விரும்பாவிட்டால் விட்டு விடுவார்கள், அதற்கு குறை கூற மாட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பண்புகள் தான் எங்களுடைய மார்க்கம். அதற்குள்ளதான் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவனுடைய முஹப்பத்தும் தங்கியிருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் எங்களை பாராட்ட வேண்டும், அவர்களுடைய நன்மாராயங்கள் கிடைக்க வேண்டும், எங்கு சென்றாலும் எங்களை முற்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று நாம் வெறுமனே மயங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இவைகள் துனியாவுக்கென்றே நாம் அர்ப்பணமாகி விட்டோம் என்பதனை தான் சுட்டிக்காட்டுகின்றது. இதனால தான் நீங்கள் எல்லா விடயத்தையும் செய்யுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, என்றாலும் அந்த துனியாவுடைய மஹப்பத் உங்களுடைய உள்ளத்துக்கு வரக்கூடாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல துனியா முன்னால வந்தது, ஹைஹாத் ஹைஹாத், தூரமாகிடு தூரமாகிடு, நான் உனக்கு மூன்று தலாக் கொடுத்து விட்டேன், ஏன் எனக்கு மூன்று தலாக் சொன்னாய் என்று துனியா கேட்கறதை போல இருக்குது. அவர்களுடைய பதில், இளையத்தி வேறாலை பார்த்துக்கோ, ஏமாத்துறதுக்கு என்ன ஏமாத்த வந்தாயா, உன்னுடைய வனப்புகளையும் அலங்காரங்களையும் என்னிடத்துல காட்ட வந்தாயா, வேறால பார்த்துக்கோ, உனக்கு மூன்று தலாக், ஏன் எனக்கு தலாக் சொன்னாய். முதலாவது தலாக்குக்கு பதில், இதுதான் புத்திசாலிகளுடைய தெளிவு. கெடிவான சகோதரர்களே, இந்த தெளிவு தான் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். தாராளமாக அனுபவிப்போம், ஆனாலும் உள்ளத்துல குடிக்கொள்ள கூடாது, அதே நோக்கமாக இருக்கக்கூடாது. சொல்கின்றார்கள், உன்னுடைய வாழ்நாள் ரொம்ப சுருக்கமானது, நீ யாருக்காக வேண்டியும் தங்குறதில்லை. எத்தனையோ தோட்டம் துறவுகள், இன்பங்கள், ஆடம்பரங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அவைகள் குதூகலமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காக வேண்டி வானம் அளவும் இல்ல, பூமி அளவும் இல்ல, அவர்களுக்கு எந்த அவகாசமும் கொடுக்கப்படல. எனக்கும் இப்படி ஆகிவிடும், எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்கணும். எனவே துன்யா உனக்கு முதலாவது தலாக், உன்னோட வாழ்நாள் சுருக்கமானது. இரண்டாவது தலாக், வஹதருக்கு யஸீர், காரணம் உன்னுடைய அபாயம் வெகு விரைவில் என்னை வந்து அணுகும். அது தலைமைத்துவம், பதவி மற்றும் உண்டான மோகங்கள், துன்யாவுடைய முற்படுத்தல்கள், இவைகளின் மூலமாக என்னை வந்து சேரும். நான் எதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் காலங்கள் நேரங்களை செலவழிக்கின்றேனோ, அவைகளுடைய அபாயங்கள் அனைத்துமே எந்த நேரம் என்னை வந்து தாவி விடுமோ, அந்த கரண்ட் எனக்கு பட்டுடுமோ என்ற சிந்தனை என்னை அச்சுறுத்திக் கொண்டிருக்குது, எனக்கு பயமா இருக்குது. அதனால் இரண்டாவது தலாக்கும் கொடுத்து விட்டேன், அபாயம் விரைவில் என்னை தோற்றுவிக்கும். உனக்கு மூன்றாவது தலாக், மஜ்லிஸுக்கு ஹக்கீர், அல்லாஹ்வுடைய பிரஸ்தாபம் இல்லாத உன்னுடைய அனைத்து சபைகளும் கேவலமானது. ஜனாதிபதியுடைய மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கிறார், இவருக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம், எல்லோருடைய கேள்விக்கும் அவர்கிட்ட இருந்து இவர் பதில் கொடுக்கின்றார். மக்கள் எல்லாருமே இவரை அணுகிறார், அவர்கள் வரும் மஜ்லிஸில் போய் உட்கார்வதற்கும் தன்னுடைய தேவைகளை சொல்வதற்கும் மனிதர்கள் முண்டி அடிக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர், உன்னுடைய மஜ்லிஸ் எல்லாமே கேவலமானது. இதனால உனக்கு மூன்று தலாக், மின் கில்லத்தி ஸாத் வா பாதி ஸஃபர் வா வஹ்ஷத்தி தரீக், புத்திசாலி பேசுகிறார், நான் நாள மறுமையுடைய பயணத்துக்கு எடுத்துக்கொண்ட பிரயாண சாமான்கள் ஆகும் குறைந்து விட்டது. மின் கில்லத்தி ஸாத், நான் எந்த ஒரு அமலும் செய்யலையே. புத்திசாலியுடைய ஆதங்கம், கவலைய பாத்தீங்களா, நான் எந்த ஒரு அமலும் செய்யல. அதுவரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பாராயம் சொல்லப்பட்டிருந்தது, அலி நாள மறுமையில ஏ இந்த சொர்க்கம் உங்களுடைய சொர்க்கத்துக்கு முன்னால், என்னுடைய வீடு உங்களுடைய வீட்டுக்கு முன்னால், ஆனாலும் உள்ளத்துல கவலை, நான் என்ன அமல் செஞ்சேன் அந்த நீண்ட பிரயாணத்துக்கு. கிரிவான சகோதரர்களே, விழிப்புணர்வு வரல்ல, இன்றைக்கு பாவத்துக்காக விழிக்க தயார், பாவத்துக்காக உற்சாகம் கொள்ள தயார், பாவத்துக்காக எத்தனை மைலும் பிரயாணம் செய்ய தயார், என்ற வாழ்க்கை சீர்திருத்தத்துக்காக ஜுமாவுடைய மஜ்லிஸ்ல கொஞ்சம் கண்ணை திறந்து கேட்கிறதுக்கு தயார் இல்ல. சகோதரர்களே, இந்த அளவுக்கு மறதி அல்லாஹ் உள்ளத்துக்கு சீல் வைத்திருக்கின்றான், எல்லாமே ப்ரூஃப் ஆகி கொண்டு போகுது, ஒன்றுமே அப்சர்ப் ஆகுது இல்ல, இன்கல்கேட் பண்ண முடியல. ஏன் அந்த அளவுக்கு நானும் நீங்களும் மறதியில வாழ்கிறோம். சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு போயிட்டது. எப்ப கொத்துபா முடிகிற ஓடுறதுக்கு உள்ளத்துல என்ன அலைகள் மோதிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அவர்கள் சொல்கின்றார்கள், நான் இந்த அமலும் செய்யலையே, இந்த ஆதங்கம் கவலை என்னிடத்தில் உங்கள்கிட்ட அமைக்குதா? இன்னைக்கு என்ற சுபவுடைய தொழிலின் நிலைமத்தார் என்ன? எந்த இரவு தஹஜ்ஜுத் எந்த ரப்போடு முனாஜாத் செய்யக்கூடிய நேரம் எந்த முறையில கழிந்திருக்குது? தலையங்கம் ஏராளமா இருக்குது உங்களுக்கு முன்னால பேசுறதுக்கு. தலையங்கம் படைத்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை உங்கள்கிட்ட கொட்டி நீங்க நல்லா பேசிட்டு போனாரு என்று சொல்றதுக்கு இல்லை இந்த மிம்பர் மேட. வாழ்க்கையில திருப்பம் ஏற்படுத்துவதற்கு சகோதரர்களே, அறிவாளியுடைய அடுத்த சிந்தனை பார்த்தீங்களா? நான் நீண்ட ஒரு பயணம் போகணும், இந்த பிரயாண சாமான் போதாது, இந்த பிரயாண சாமான் போதாது. அந்த பயணம் கபர், மஷர், மீசான், சிராத் என்று நீடிக்குமே. எந்த இடத்துல இந்த கட்டி சாதம் முடிந்திடுமோ இந்த சிந்தனாரிடத்துல இருந்து அந்த பாதையில என்னுடைய நண்பர்கள், அன்பர்கள், என் மனைவி, மக்கள், என்னோட அண்டி வாழ்ந்தவர்கள், என்னுடைய பேச்சை கேட்பதற்கு, என்னுடன் ஆலோசனை கேட்பதற்கு அணி திரண்டு வந்தவர்கள் யாருமே இல்லையே. சகோதரர்களே, இந்த கவலை வரணும், அதுக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த துனியாவை எங்களுடைய கையளவு வைத்து அதனை பரிகரணம் செய்யணும், அதை பாவிக்கணும். பித்னாவை எப்பவும் பயந்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கு மாபெரும் பித்னா, ஈமானை விட்டு விடுவோமா என்ற அளவுக்கு உள்ளங்களின் மீது அதனுடைய தாக்கம். சொன்னார் எப்படி பாய் ஒவ்வொரு குச்சி குச்சியாக பக்கத்துல பக்கத்துல பின்னப்பட்டு இருக்கின்றதோ, குச்சிகள் அடுத்து அடுத்து இருக்கின்றதோ, அதே போன்று தொடர்ச்சியாக ஃபித்னாக்கள் உங்களிடத்துல வந்து கொண்டே இருக்கும். பெண்ணுடைய ஃபித்னா ஈடு கொடுக்க முடியலையே, விபச்சாரத்துல போய் சிக்கிக் கொள்கிறார். பணத்தினுடைய ஃபித்னா ஈடு கொடுக்க முடியல, லஞ்சம் வாங்கிவிடுகின்றான். ஹராமான வட்டி தொழில் செய்வதற்கும் தயாராகிவிடுகின்றான். பிள்ளைகளுடைய ஃபித்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் காலங்களை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஏண்ட வாழ்க்கை பயணத்துக்கு தயார் செய்ய முடியாமல் போய்விட்டது. என்னுடைய தொழில் படிப்பு உடைய ஃபித்னா என்னை சம்பூர்ணமாக ரப்பு சுபஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனையிட்டும் அப்பால் படுத்தி விட்டது. ஐயோ கல்பின் உஸ்ரிபஹா நுக்கித்தத் ஃபீஹி நுக்தத்து மின் சௌதா. ஃபித்னா இந்த அளவுக்கு அதிகரிக்கும் அந்த காலத்துல வெறுமனே பேசுறவரும் கேட்கிறவரும் மட்டும் தான் சிறந்தவராக இருப்பார். அவர் பேசுறதையும் கேட்கறதையும் விட்டுவிட்டா, அதாவது துனியாவை பேசுறதல்ல மார்க்கத்தை பேசுறது, இதனை விட்டு விட்டா ஃபித்னால போயிட்டு விழுந்துடுவாரு. உட்கார்ந்து இருக்கிறவர் அந்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறவரை விட சிறந்தவர். அமர்ந்திருக்கும் பொழுது ஃபித்னாவில் ஈடுபட்டு தான் இருப்பாரு, ஆனா நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் செய்யும் ஃபித்னா விட குறைவாகத்தான் செய்வார். அந்த அளவுக்கு இதற்கு தஃப்சீர் வழங்கப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய ஈமானை பறிக்கும் இந்த சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். நின்று கொண்டிருக்கிறவர் நடந்து தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு செல்றவரை விடவும் சிறந்தவராக இருப்பார். சகோதரர்களே, எந்த விடயத்திலும் நானும் நீங்களும் தப்ப முடியாத ஒரு பயங்கரமான நிலைமை உண்டாகும். அவைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துல அப்படியே உறிஞ்சு கொண்டால் ஒரு கருப்பு புள்ளியை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான். அதுதான் கேன்சர். அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அவங்க உள்ளத்தையே கிளியெடுத்து விடும், உள்ளத்தையே ஆட்கொண்டு விடும். ஐயு கல்வின் அங்கரஹா நுகித்த தீஹி நுக்த துன்பைதா. எந்த உள்ளம் அதனை மறுத்து விடுமோ, இது பித்துனா, இது எனக்கு தகாதது, இது என்னுடைய ரப்புடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு முரண்பட்டது என்ற சிந்தனையோடு யாரெல்லாம் அதனை மறுப்பார்களோ அவர்களுடைய உள்ளத்துல வெண்மையான ஒரு புள்ளி விழுந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியில கல் கௌதி மிர்பாதன் முஜஹியா முஜஹியா அந்த அதனை ஒரு கெண்டியை போல ஒரு பாத்திரத்தை போல ஆக்கிவிடுவான். அது பாவத்தை உறிஞ்சி எடுத்து அதன் ஊடாக தன்னுடைய புள்ளிகளை அதிகரித்துக் கொண்டு ஃபித்னாவுல மூழ்கிவிட்டால் அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரவம் மிகவும் கருமையானதாக இருக்கும். அதில் இருந்து வரக்கூடியவைகளும் எந்த விதமான நலவையும் ஏற்படுத்த மாட்டாது. சகோதரர்களே, அப்படியான ஒரு காலத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனால தான் எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் இன்னருஹல் இஸ்லாமி தாயிரா ஃபதூரு மால் கிதாபி ஹைது தார் அறிந்து கொள்ளுங்கள். இது எச்சரிக்கை, இது அட்வைஸ், உபதேசம் அல்ல, இது ஒரு வார்னிங். இன்றைக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய நண்பர்களே தோழர்களே, இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய திரிகை சுற்றி கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது குர்ஆனும் என்னுடைய வாழ்க்கையும் நூற்றுக்கு நூறு அது அமல்படுத்தப்படுகின்றது. அதுல எந்த குறைபாடும் கிடையாது. இந்த காலத்துல நீங்க குறை செஞ்சா அல்லாஹ்வுடைய தண்டனை ரொம்பவும் பயங்கரமானது என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் அன்றைக்கு ஆனந்தத்தோடு இன்றைக்கு குர்ஆனும் ஹதீஸும் பரிபூர்ணமானது, அது அமல் இருக்குது என்று நன்மாராயம் சொன்னாங்க. எனவே குர்ஆன் எங்கெல்லாம் உங்களை இழுக்குதோ அங்கெல்லாம் நீங்க போங்க. குர்ஆனை தவிர வேறு எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முனையாதீங்க. இன்றைக்கு எங்களுடைய நிர்வாகங்களை எடுத்துக்கொண்டாலும் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் குடும்ப உறவுக்குள்ள நடைமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் புத்திசாலிகள் அநேகமானவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு ஆலோசனையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சரியாகுது இல்ல, அது கம்பரிஷன் பண்ண இயலா. ஆனாலும் அந்த குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணாக செஞ்சு வெற்றி கண்டதாக உணர்கிறார்கள். ஆஹ்ரா நாசமாகுது என்கிறத மறந்துவிடுகிறார்கள். யஹூதிகளுடைய திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஆட்கொண்டு விடுகின்றது என்கிறதை மறந்து விடுகின்றார்கள். இதனால் எப்பவும் படிங்க குர்ஆன், எப்பவும் அதற்குரியவர்களை ஆதரிங்க, அதற்காக காலங்கள் நேரங்களை செலவழிங்க. யஹூதிகள் செஞ்ச ஒரு பயங்கரமான திட்டம் தான் பொதுமக்களை உலமாக்களை விட்டும் பிரித்து விட்டார்கள். அந்த காலம் ஸ்பெயின் எப்படி இருந்தது, இந்தியா எப்படி இருந்தது, பல ஆயிரம் வருடங்கள் ஸ்பெயினை பொறுத்த வரையில 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி, இந்தியாவை பொறுத்த வரையில பல நூறு வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி. வந்த ஆங்கிலேயர்கள் யகூதிகள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், கொடுக்கல் வாங்கல் இவர்கள் பரிபூர்ணம், இவர்கள் யாரும் பொய் சொல்லக்கூடியவர்கள் அல்ல. அந்த அளவுக்கு குர்ஆன் அமல் இருந்தது. உலமாக்களை அணுகி அணுகி அதன் பிரகாரம் தன்னுடைய 24 மணிச்சாலங்களையும் அமைத்துக் கொண்டார்கள். இதனால் அவர்கள் கேவலம் அடைந்தார்கள். எங்களுடைய எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நாங்க பிளாட் பண்ணக்கூடிய தந்திரம் சூழ்ச்சி செய்யக்கூடிய எதுவுமே இவர்களுக்கு மத்தியில செல்லுபடி ஆகாது என்கிறதனை அறிந்தார்கள். பிறகு அவர்கள் ஆலோசனை செய்தார்கள், இன்னொரு 100 வருடத்துல நாங்க மாற்றி அமைப்போம், என்னென்ன உள்ளங்களை வீணாக்கக்கூடிய நாசமாக்கூடியது இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் புகுத்தினார்கள். ஒரு நாள் வாலிபன் அழுது கொண்டிருக்கின்றார், நான் இந்த யுத்தத்தை எப்படி வெற்றி கொள்றது என்று ரப்புக்கு பொருத்தமாக எப்படி ஆகிறது, நான் ஷஹீதாக வேண்டுமே, எனக்கு யுத்தத்துக்கு செல்வதற்குண்டான ஆவணங்கள் கிடையாது. வாலிபன் அழுதார், சொன்னார்கள், யகூதிகளும் அநியாயக்காரர்களும் ஒரு நாளும் உங்களுக்கு இஸ்லாமிய நாடுகளை வெற்றி கொள்ள முடியாது, வாலிபர் ஆயுதம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்றார். ஆனாலும் ஹராமானவைகள் பார்வையை நாசமாக்கி ஈமானை பறிக்கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் மற்றும் உண்டான அநியாயங்களை புகுத்தியதன் பின்னால் உலமாக்களுடைய தொடர்பை இல்லாமாக்கினார்கள். இந்த உலமாக்கள் எதற்கு தேவை உங்களுக்கு, உங்களுடைய ஜனாதாவுடைய இறுதி சடங்குக்கும் உங்களுடைய சத்தம் பாத்தியா பாத்தியா இதற்கு தான் உலமாக்கள் தேவை என்ற அளவுக்கு ஆட்சி அந்த உலமாக்களை விட்டும் பொதுமக்களை பிரித்தார்கள். இதனால் வந்த விளைவு தான் இன்று நானும் மார்க்கத்துக்கு ஒரு புதிய தியரியை கொண்டு வருகிறேன் என்று ஒவ்வொருவரும் தயாராகிட்டார்கள். யகூதிகளின் ஊடாக ஷியாக்கள் அவர்களின் ஊடாக ஏனைய பல பேர்கள் கொண்ட பாட்டி உருவாகி இன்று முன்னோர்கள் அறிவீனர்கள் அவர்களை எடுத்து நடந்தா இந்த காலத்துக்கு தோதுவாக மாட்டாது என்ற அளவுக்கு மாற்றினார்கள். இப்பொழுது பல நூறு வருடங்கள் கழிந்ததன் பின்னால வாலிபர் அழுகிறார், ஏன் அழுகிறாய், என்னை திருமணம் முடிக்கிறவள், நான் நேசம் கொண்டவள், எனக்கு டிப்ரைவ் ஆகிட்டாள், மட்ட அகிபூனா, அவள் என்னை விட்டு போயிட்டாள், அவளுடைய கரம் தழுவ எனக்கு முடியல அழுகிறார். அங்கே பிரகடனப்படுத்தப்படுகின்றது, உடனே தாக்குங்கள் இஸ்லாமிய நாடுகளை, நாங்கள் நிச்சயமாக இவர்களை மிகைத்து விட்டோம். இன்றைக்கு இரவெல்லாம் பெய்து கொண்டு ஹராமான காட்சிகள் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் புத்தி பெறாத வரைக்கும் இன்றைக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முஸ்லீம்களை கொள்ளை கொள்ளும் கிள்ளு கீரைகளா அவருடைய உள்ளங்களை அவருடைய உயிர்களை மாற்றி இன்று ஷியாக்களும் அங்கல ரஷ்யர்களும் இங்கல முஸ்லிம்கள் என்ற பெயர்ல ஈராக்கும் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு எனக்கு உங்களுக்கு அணை கட்ட முடியாது. அல்லாஹ் விழிப்புணர்வு தரணும் சொன்னாங்க. இந்த நேரத்திலும் குரானை முன்வைத்து நீங்கள் செயல்படுங்க. அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு காலம் வரும், குர்ஆனும் அரசியல்வாதிகளுடைய தியரிகளும் அவர்களுடைய சிந்தனைகளும் திட்டங்களும் வெவ்வேறான வழிகளை காட்டும். குர்ஆன் ஒன்று சொல்ல அதற்கு நேர்மாற்றமாக இந்த இன்டலெக்சுவல் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய திட்டங்கள் வழிகாட்டும். ஃலாது ஃபாரிகுல் கிதாப், அந்த நேரம் குர்ஆனை பிரிந்து விடாதீர்கள். ஒவ்வொன்றும் எச்சரிக்கையுடைய வார்த்தை. அல்லா என்றால் எச்சரிக்கை. அறிந்து கோங்க, இன்னஹு சயுல்லா அலைக்குமுல் உமரா, உங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். இன்றைக்கு யூத அதிகாரிகள் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், இன்று இஸ்லாத்துக்கு உழை வைக்கக்கூடியவர்கள் நம்முடைய மசிதுக்குள்ளேயும் புகுந்திருக்கின்றார்கள், நம்முடைய நிர்வாக சபைக்குள்ள புகுந்திருக்கின்றார்கள், நம்முடைய முக்கியமான விடயங்கள்ல தலைமைத்துவம் வகுக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாமே யகூதியுடைய நிஸ்பத்துகள் இருக்குது. அப்படியா கொண்ட தலைவர்கள் உங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வழிபட்டு அவங்களை வழிகேட்டில் அனுப்புவாங்க. அவர்களுக்கு மாறு செஞ்சா உங்களை கொலை செய்வாங்க. இன்றைக்கு அது இல்லையா சிரியாவில் நடக்குது? அந்த சுன்னி முஸ்லிம்களை ஏன் காரணம் இல்லாம இந்த அளவுக்கு கொண்டு குவிக்கின்றார்கள்? பச்சிலம் பாலைகள் பாலகர்கள் நூற்று கணக்கானவர்கள் ஆயிரம் கணக்கானவர்கள் வெறுமனே நெலும்பு அடிக்கிறதை போல கொண்டு குவிக்கிறார்களே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாங்க பெரிய அமலாளிகள் இல்ல என்றாலும் எங்களுடைய ஈமான இஸ்லாத்த நாங்க விட தயார் இல்ல என்றதனால தானே ஒருத்தன் பல பெண்மணிகளை ரேப் பண்ணுகிறான், ஒருத்தன் ஒரு பெண்ணை பல ஆண்கள் ரேப் பண்ணுகிறார்கள். கணவரை பார்த்து மனைவி சொல்றார், இந்த அநியாயக்காரர்கள் உங்களையும் கொல்லுவார்கள் உறுதி, என்னையும் கொல்லுவார்கள் உறுதி, ஆனா என்ன கொல்லுவார்கள், அவர்களுடைய காம பிணிக்கு பல நாய்களுக்கு நான் இரையானதன் பின்னால அதுக்கு முன்னால உங்களோட கையாலே என்ன கொண்டுடுங்க. பத்துவா கேட்கிறாங்க, இந்த அநியாயங்களை தாங்க முடியல, தற்கொலை செய்து கொள்ளலாமா, எங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளலாமா, இதனுடைய பின்னணி என்ன? சகோதரர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கிறோமே, இதுதான் பின்னணி. இந்த ஸ்ரீலங்காவிலையும் அந்த ஒரு நிலைமை உருவாகும் காலம் மிக தூரம் இல்லை. அதற்குரிய எல்லா விதமான அடையாளங்களும் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதனால விழிப்புணர்வோடு நான் நீங்களும் செயல்படணும். நாங்கள் எல்லாரும் ஒரே உம்மட வாப்பட பிள்ளைகள். அந்த அடிப்படையில் எங்களுக்குள்ளால பிரிவின பேதங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ளால நான் தான் நேர் வழியுடையவன், இவர்களெல்லாம் வழிகேடன்வள் என்ற சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அவர்களுடைய முறைகள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருவரும் சீரான முறையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யார் அந்த யகூதிகளுடைய தொடர்புகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை பரிசீலனை செய்து பார்க்கணும். மாற்றமாக எது எங்களுக்கு ஹசரத் சஹாபா பெருமக்களை வைத்து வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அந்த வழிமுறைகளிலேயே நானும் நீங்களும் செல்லோனும் அவர்களை பின்பற்றாத வரைக்கும் உங்களுக்கு முதலிடம் வகுக்க முடியாது. நீங்க எப்பவும் பின்னுக்கு இருப்பீங்க என்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல உறுதியாக சொல்லிட்டான். அத்தாபிகூனல் அவ்வலூன் மிதல் முஹாஜிரினல் அன்சார் எது சொல்லுது? உனக்கு அனைத்திலே முதலிடம் வேணுமா? இந்த மக்கத்து மதீனத்து சஹாபாக்களுடைய வழிமுறைகளை விட்டிடாதே. அவர்களுடைய நல்ல விடயங்கள்ல பின்னால நீ வராத வரைக்கும் நீ பின்னுக்குத்தான். ஒரு நாள் உனக்கு முதலிடம் கிடைக்காது. துனியாவிலும் இல்ல, ஆகராவிலும் இல்ல. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அநியாயக்கார அதிகாரிகளுக்கு நாங்க வழிபட்டா எங்களை வழி கேட்டு அனுப்புவாங்க, மாறு செய்தா எங்களை கொலை செய்வாங்க, நாங்க எப்படி செயல்படுறது? இஸ்பிரு இஸ்பிரு, பொறுமைய கையாளுங்க, பொறுமைய கையாளுங்க. வகுனுக ஆலி ஈசா, ஈசா அலைஹி ஸலாம் அவருடைய குடும்பத்தை போல ஆகிடுங்க. ஹும்மிலு அலல் அக்ஷாப், அவர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பின்பற்றும் பொழுது, அவர்கள் ஈமானுக்காக போராடும் நேரம் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். ஹும்மிலு அலல் அக்ஷாப் வனுஷிரு பில் மனாஷீர், அருவாள்களால் இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். வயும்சது அஹதுஹும் மா தூன லஹ்மிஹிம் வ இலாமிஹிம் பி அம்ஷாதில் ஹதீத், இரும்பு சீப்புகளால் அவர்களுடைய மாம்சங்களுக்குள்ள புதைந்திருக்கும், அவர்களுடைய எலும்புக்குள்ள புதைந்திருக்கும் மாம்சம் கூட கலட்டி எடுக்கப்படும் அளவுக்கு வாரப்பட்டார்கள். லமீதத்துன் ஃபீ தாஅத்தில்லாஹ் கைரும் மினல் ஹயாத்தி ஃபீ மாஸியத்தில் காலிக், அல்லாவுக்கு மாறு செஞ்சு இந்த துனியாவில் இன்பம் கண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை விட அல்லாவுக்கு வழிபட்டு மரணிப்பது சிறந்தது என்றார்கள். அதுதான் இன்று அந்த சிரியாவில் சுன்னி முஸ்லிம்கள் செய்து கொண்டது. அவர்கள் தன்னுடைய ஈமான தன்னுடைய தீன இவர்களுக்கு பயந்து அவர்களோட போயிட்டு சேர்ந்து கொள்ளறதுக்கு விரும்பல. இன்றைக்கு பணத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் மார்க்கத்துக்குள்ளேயும் இந்த வழிமுறைகள் புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்குது. அதனால சீரான வழிக்கு வரணுமா? துனியாவுக்கு தலாக் கொடுங்க, சீரான முறையில் ஆராய்ந்து பாருங்க. தல்லக்கு துன்யா ஃபித்னாவை பயப்படுங்க, வஹாஃபுல் ஃபித்னா வனரு ஃபீஹா, அதனுடைய விடயங்களை ஆராய்ச்சி கண் கொண்டு பாருங்க. ஃபலம்மா அலிமு, அறிந்து கொள்ளுங்க, அதன் பின்னால ஒரு முடிவுக்கு வாங்க. இன்ஹா லைசத் லி ஹய்யின் வதனா, இந்த துன்யா உயிர் வாழ்வதற்கு சிறந்த இடம் அல்ல. அதனால ஜாலூஹா லுஜ்ஜத்தன், புத்திசாலிகள் மேற்கொண்ட வழிமுறை என்ன? இந்த துனியாவை அவர்கள் ஒரு சமுத்திரமாக மாற்றினார்கள். அந்த சமுத்திரத்துல இருந்து அல்லாவை நோக்கி செல்வதற்கு சாலிகான அமல்களை கப்பல்களாக மாற்றி கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு ஓட்ட விழுந்த படகு கூட நம்மிடத்துல இல்லை. எங்கேயாவது ஒரு பழைய எடுத்து அடிச்சு கொண்டாவது நாங்க கடந்துடுவோமே, அந்த அளவுக்காவது நானும் நீங்களும் இல்ல. சகோதரர்களே, இவைகளுடைய இறுதி முடிவுகள் என்ன ஆகும் என்கிறத சிந்தனை செஞ்சு பாருங்க. எங்களோட இருந்த எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள், கபருக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால வந்து அவர்களுக்கு நடக்கிற கதிகளை எங்களால் சொல்ல முடியவும் அவங்க எங்களுக்கு இடத்துல சொல்ல முடியவும் இல்லை. எங்களால் போயிட்டு அவர்களை சுகம் விசாரித்து பார்த்துட்டு வரவும் முடியல. ஒரு மறைவான உலகத்துக்கு போயிட்டாங்க. இதை பயப்படுவோம். இவர்களுக்குத்தான் குரானும் ஹதீஸும், இவர்களுக்குத்தான் சஹாபாக்களுடைய போதனைகளும் வாழ்க்கையும் என்கிறத நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா வாழ்க்கை பூராவும் அவனுடைய குரான் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இஜ்மா கியாஸின் படிக்கு வாழ்ந்து எங்களுடைய சீரான அகீதாவுல மரணிப்பதற்கு தௌஃபிக் செய்வானாக. மறைவான விஷயங்கள் மீது உறுதியான நம்பிக்கையிலும் தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாவை பயப்படக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அவனுடைய பாவ மன்னிப்பினுடைய நன்மாராயத்தையும் எங்களுக்கு வழங்கிடுவானாக. கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலையும் நாளும் மறுமையிலும் எங்களுக்கு உணவளிப்பானாக. எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சிரியா முக்கியமாக ஹலபுடைய இடத்தின் அந்த முஸ்லிம்களை மூமின்களை பாதுகாப்பாயாக. அந்த கயவர்கள், அந்த கல்வர்கள், அந்த நாசமான சக்திகள் இவர்களுடைய அனைத்து விதமான தந்திரங்களையும் சவுடு பொடியாக்குவாயாக. யாழ்லா அந்த பெண்களை பாதுகாத்துடு, அந்த ஆண்களை பாதுகாத்துடு, வாழ்ப்பர்களை பாதுகாத்துடு. நாயனே, இந்த காபிரர்களுடைய முனாபிக்கீன்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் நாசப்படுத்திவிடு. அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைத்துவிடு. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மத்தியில பிளவுகளை ஏற்படுத்திவிடு. எல்லா இதாயத்திலாத பட்சத்துல அவர்களை பூமியில சுழி வாங்கிவிடு. உன்னுடைய குதிரத்தின் முஜாஹராவை காட்டிவிடு நாயனே. எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள். சீக்கிரம் எங்களுடைய காதுகள்ல அந்த ஹலப் உடைய, அந்த சிரியா உடைய மூமின்கள் முஸ்லிம்களுக்கு விடிவு உண்டாகிவிட்டது, அந்த மாறு செய்தவர்கள் நாசமாகிவிட்டார்கள் என்ற செய்தியை செய்வமடுக்க பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய அனைத்து விதமான பாவங்களை மன்னித்து நிலைமைகளுக்கு சீரான முறையில எங்களுடைய ஈமானையும் உறுதிப்படுத்தி அருள் புரிவாயாக. துவாக்களை கபூல் செய்வாயாக. வாசல் தாவானா அனில் ஹம்து.